நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் நபார்டு.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க தேசம் செழிக்கும்.
இன்று நமது நிகழ்ச்சியில் சிறுதானியங்களிலிருந்து தயாரிக்கப்படும் அடுமனை பொருட்கள் குறித்த விவரங்கள் கேட்கலாம். விவரங்கள் கூறுகின்றார் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் முதுநிலை ஆராய்ச்சி உதவியாளர் பத்மா அவர்கள்.
வணக்கம். பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அடுமனை பொருட்கள்லேருந்து நிறைய மைதா அதெல்லாம் சொல்கிறதுனால அந்த மைதாக்கு பதிலாக சிறுதானியங்கள் வைத்து எப்படி அடுமனை பொருட்கள் செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். சிறுதானியங்களில் தாங்க நிறைய சத்துக்கள் இருக்குது. நார் சத்து, புறச்சத்து, எல்லா சத்துங்களும் அதில் தான் இருக்குது. இப்போ நிறைய நோய்கள்லாம் தடுக்கக்கூடியது இந்த சிறுதானியங்கள் தான். அடுமனை பொருட்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொட்டி, பன்னு, கேக்கு இதெல்லாம் அதில் வரும். இந்த சிறுதானியங்கள் மாவே அதில் சேர்த்துட்டோம்னா நிறைய சத்துக்கள் வரும். இப்போ என்னென்ன சிறுதானியங்கள் இருக்குது நம்மக்கிட்ட? வரகு இருக்குது, சாமை இருக்குது, குதிரைவாளி இருக்குது, பனிவரகு இருக்குது, கேழ்வரகு இருக்குது. சிறுதானியங்கள் மாவு வச்சு நிறைய ஐட்டம்ஸ் நம்ம செய்யலாங்க. நிறைய அடுமனை பொருட்கள் செய்யலாம். ரொட்டி பண்ணலாம், பன்னு பண்ணலாம், கேக்கு பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு விழாக்களுக்கும் போனாலும் இந்த சிறுதானியங்கள் அரிசியை வச்சும் சிறுதானியங்கள் மாவு வச்சு நிறைய பொருட்கள் தயாரிக்கின்றன. இப்போ சிறுதானியங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா பருப்பு வகைகளுடன் சேர்த்து உணவு தயாரிக்கும் பொழுது சரி விகிதமான அளவில் சத்துக்கள் கிடைக்கின்றன. நிறைய சத்து இருக்குதுங்க. இன்றைய நாகரிக காலகட்டத்தில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அடுமனை பொருட்களை விரும்பி உண்ணுகின்றனர். முன்பு உடல்நலம் சரியில்லாதவர்கள் மட்டும்தான் பிரெட்டு சாப்பிட வேண்டும் என்று கருத்து இன்றைய தலைமுறைக்கு நகைச்சுவையாக இருக்கின்றது, இல்லைங்களா? அன்றாடும் காலை உணவுக்கு பிரெட் ரோல், பிரெட் சாண்ட்விச், பிரெட் உப்மா போன்ற வகை வகையாக பிரெட்டை சமைக்க கற்றுக்கொண்டுகின்றனர். இப்போ இந்த பிரெட்டோடைய நம்ம வந்து சிறுதானியங்கள் மாவும் கலந்து நல்ல சத்துள்ள உணவாகவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், மத்தியானம் ரைஸ் பண்ணி சாப்பிட்லாம், சாயங்காலம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்ம வந்து இதில் தயார் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய சிறுதானியங்கள் வச்சு தான் ரொட்டி பண்ணுறாங்க. கேழ்வரகு ரொட்டி, கம்பு ரொட்டி, அப்படி இந்த விதவிதமாக ரொட்டிகளும் செய்கிறாங்க. அதை விட கேக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, சக்கரை வியாதிகளுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சிறுதானியங்கள் தான் மெயினாக ஆகிடுது. உணவுகளில் வந்து சிறுதானியங்கள் ஒன்று வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுனால. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பர்த்டேக்கு இப்போ ஒரு விழாக்கள் காலத்துலேயோ இல்லை செமினார்களையோ குடும்ப ஃபங்க்ஷன்லேயோ இது ஃபேமிலி பார்ட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணுவாங்க. இப்போ அந்த கேக்கிலே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து சிறுதானியங்கள் மாவு கலந்து கேக்கும் செய்கிறாங்க. இப்போ அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணி அது சிறுதானியங்கள் மாவெல்லாம் கலந்தால் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் சத்துக்கள் கிடைக்கின்றன. இப்போ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் எல்லாம் அதுதான் மஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை சாப்பிட்டோம்னா கிறிஸ்பியாக இருக்கும், உடல் சத்துக்கு நல்லது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது, ஒபிசிட்டி வராது, உடம்பு வாக்கும் வராது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மெயினாக சிறுதானியங்கள் தான் நம்மளுக்கு உதவுகின்றது. சாதாரண அடுமனை பொருட்கள் பண்ணோம்னா தேவையான பொருட்கள் என்னென்ன, மைதா, வெண்ணெய், சர்க்கரை, ஈஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு தான் கேக்கு, ரொட்டி எல்லாமே தயார் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சிறிதளவு, குறிப்பிட்ட அளவு வந்து சிறுதானியங்களும் சேர்க்க போகிறோம். இப்போ அந்தோட அளவு எப்படின்னா, உதாரணமாக பிரெட்டுக்கு எப்படி பண்ணோன்னா 70% மைதாவும் 30% வந்து சிறுதானியங்கள் மாவு, எந்த மாவும் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் எல்லா மாவும் இல்லை, ஏதோ ஒன்று, ராகி மாவு அல்லது கம்பு அல்லது திணை அல்லது சாமை எது வேணாலும் எடுத்துட்டு நம்ம மற்ற பொருட்களோட சேர்ந்து நம்ம பண்ணலாம். அப்போ 70-30, 60-40 அது மட்டும்தான் இப்போ செய்ய முடியும். ஏன்னா சிறுதானியங்களை வந்து சத்து தான் இருக்கும். மைதாவில் வந்து அந்த ரெய்சினஸ் சொல்லக்கூடிய குளூட்டன் சொல்லுதே ஒரு பொருள் இருக்கிறதுனால அந்த மாவு வந்து பொங்கி கொடுத்துரும். பொங்கி கொடுக்குறப்ப என்ன பண்ணும், வால்யூமாக நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எந்த பொருளை பார்த்தாலும் நம்மளுக்கு வால்யூமும் இருக்கணும், நல்ல சத்தும் இருக்கணும். அதனால இந்த சிறுதானியங்கள் மாவு வந்து மைதாவோட சேர்த்து நம்ம ரொட்டியும் தயார் பண்ணலாம். அதே மாதிரி கேக்குக்கும் வந்து 50% போடலாம். 50% மைதாவும் 50% சிறுதானியங்கள் மாவும் போட்டு நம்ம கேக்கும் பண்ணலாம். குழந்தைகளுக்கு அது மிகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ குக்கீஸு பிஸ்கட்டு பொறுத்தளவு பார்த்துட்டிங்கன்னா மைதாவே சேர்க்க வேண்டாம், முழுமையாக சிறுதானியங்கள் மாவு வச்சே நம்ம செய்யலாம். அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இப்போ அதுதான் வந்து நிறைய கடையிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் நிறையவும் விற்பனை ஆகிறது. இப்போ சாதாரண ரொட்டி செய்யும் முறையை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க, அப்புறம் சிறுதானியங்கள் எப்படி சேர்க்கிறதோ அதையும் நாங்கள் சொல்கிறோம். இதை செய்முறையெல்லாம் எல்லாம் ஒன்றா இருக்கும், ஆனால் தேவையான பொருட்கள் மட்டும் கொஞ்சம் மாறும். அதையும் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இப்போ சாதாரண ரொட்டிக்கு வந்து மைதா 1 கிலோ எடுத்துக்கணும், அப்புறம் சர்க்கரை 150 கிராம் எடுக்கணும், ஈஸ்ட்டு 30 கிராம், டால்டா 20 கிராம், உப்பு 20 கிராம், தண்ணி 500-550 வரை. இந்த 500-550 வரை என்னென்னா மைதாவை பொறுத்தது. மைதா வந்து ரொம்ப சத்து ஜாஸ்தி இருந்ததுனால், குளூட்டன் ஜாஸ்தி இருந்ததுனால் தண்ணின்னு வந்து நிறைய குடிக்கும். இப்போ நிறைய சேர்க்குறப்ப என்னாகும், ஒரு பிரெட் 2 பிரெட் ஜாஸ்தி வரும். இதே தேவையான பொருட்களை வச்சு நம்ம சிறுதானியங்கள் மாவும் சேர்க்கலாம். இப்போ செய்முறை எப்படி அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட்டு சில டைம் கரையாது. ஈஸ்ட்டு வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ட்ரை ஈஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது, காஞ்ச ஈஸ்ட், அது வந்து குருணையாட்டம் இருக்கும் கடுகு மாதிரி. ரெண்டாவது வந்து வெட்டீஸ்ட், அது வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும், தண்ணியில் போட்டோன்னே கரைஞ்சிரும். இப்போ தண்ணியில் போட்டது மாதிரி ஈஸ்ட்டு போட்டிங்கன்னா 30 கிராம் சொல்லியிருக்கேன். இப்போ கடுகு மாதிரி ஈஸ்ட்டு போட்டிங்கன்னா கிலோவுக்கு 10 கிராம். அந்த 10 கிராம் என்ன பண்ணணும், 100 ml தண்ணி எடுத்து அதை வந்து கொஞ்சம் சுட வச்ச தண்ணியில் போட்டுடணும். அப்போ அதை நல்லா ஊறி அப்படி கலங்கி இருக்கிறதுனால அந்த கலங்கின தண்ணி எடுத்து அப்படி மைதாவில் சேர்த்துடணும். இப்போ செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். ஈஸ்ட்டு, சர்க்கரை, தண்ணி மூணையும் போட்டு நல்லா கரைச்சிருங்க. ஏன்னா சில டைம் சர்க்கரை கரையிலன்னா உங்களுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் மேலே புள்ளி புள்ளியாக வரும். ஸோ அந்த புள்ளியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா தண்ணியில் வந்து நல்லா சர்க்கரையை கரைச்சிடணும். ரெண்டாவது என்ன பண்ணுங்கள், மாவை வந்து ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டில் நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரியே தான், அதில் வந்து டால்டா, சர்க்கரை, தண்ணி, உப்பு, என்னென்ன பொருட்கள் இருக்கோ அத்தனையும் உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா வெந்ததுக்கப்புறம் என்னாகும், மேலே வெடிச்சு வெடிச்சு வந்துடும். அதனால என்ன பண்ணும், மீடியமாக இருக்கணும், தண்ணி பதம் ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது. தண்ணி ரொம்ப இருந்தாலும் டோ வந்து ஸ்லாக் ஆகிடும். அப்போ வந்து என்னாகும், வெந்ததுக்கப்புறம் வால்யூம் வராது. அதனால சப்பாத்தி மாவுக்கு அடுத்த கன்சிஸ்டன்சிக்கு, மாவு கலவை வந்து சப்பாத்திக்கு அடுத்தது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன் அந்த 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா, ஆசிட்ஸ், ஆல்கோஹால் எல்லாம் அந்த பீரியடில் வந்து டெவலப் ஆகும். ஃபெர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய பீரியட் அது. தமிழில் வந்து நொதித்தல் அப்படிம்போம். நொதித்தல்னா என்ன, இப்போ நம்ம இட்லி மாவுலாம் போட்டு ஆட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, இப்போ அந்த ஆட்டி வைக்கிறப்ப என்னாகும், நல்லா புளிச்சு மேலே வந்துடும். அடுத்த நாள் நம்ம இட்லி ஊற்றுறப்ப என்னாகும், அப்படியே பொங்கி சாஃப்டாகும், மெது மெதுவாக இருக்கும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோம் ஓவன் நைட்டு. அதே மாதிரி தான் இந்த ஈஸ்ட்டும், ஈஸ்ட் என்ன பண்ணும், அப்படியே பொங்கி பொங்கி அடுத்த நாள் நம்ம வந்து மாவு கலவையோடு சேர்க்குறப்ப என்னாகும், நல்லா பொங்கி வரும், நம்மளுக்கு டோ ரெடி பண்ணிடுறோம், மாவு கலவை ரெடி பண்ணிடுறோம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நொதித்தல், அது நொதித்தல் வந்து ஒரு 20 நிமிஷம் கொடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னாகுன்னா நல்லா பொங்கி வந்துடும். அந்த பொங்கின மாவை வந்து அப்படியே வேக வைக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எடை போடணும். எடை வந்து ஒரு 400 கிராம் எடையில் அப்படியே வெட்டி வெட்டி தனித்தனியாக உருண்டை பண்ணி வச்சிடணும். உருண்டை பண்ணி வச்சா மட்டும் பத்தாது, அதை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும், ஒரு வடிவம் கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு அது ரொட்டின்னு சொல்ல முடியும். அந்த வடிவத்துக்கு வந்து நீள வடிவமாக, ரெக்டாங்கிள் ஷேப், அதை 4-3 மடித்து அதை 3 இதை உருட்டி வைக்கணும். உருட்டி வச்சு என்ன பண்ணணும், ஒரு வெண்ணெய் தடவன டப்பா, நல்ல நல்ல நீட்டாக இருக்கிற டீன்ஸில் வந்து கருப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி நீட்டாக வெண்ணெய் தடவி அதில் உள்ள விஷயணும். ஸோ அந்த இது லாஸ்ட் வைக்கிறது தான் ப்ரூஃபிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது. அந்த ப்ரூஃபிங்லேயும் 30 நிமிஷம் பொங்கணும். ஏன்னா அந்த மாவு ஏர் எல்லாம் இருக்கும், ஏர் செல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதை அப்படியே அமுத்தி கொடுத்துரும். திருப்பி அந்த 30 நிமிஷம் பொங்கிருச்சுன்னா அந்த அப்படியே மேலே எழும்பி வந்துடும். மேலே ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம், அந்த டின்னு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு அடுப்பு இருக்குது. அந்த அடுப்பு வந்து 200 டிகிரி சென்டிகிரேட்ல 30 நிமிஷம் நீட்டாக உள்ளே வச்சினோம்னா நம்மளுக்கு 30 நிமிஷம் கழித்து அதை வெளியில் வந்து எடுத்து நம்ம வந்து ஆற வைக்கணும். 3 மணி நேரம் ஆற வைக்கணும். ஏன்னா இருக்கிற மாய்ச்சர்லாம் கொஞ்சம் போனால் தான் அந்த ஆவியெல்லாம் போயிடணும். அந்த ஆவி போனதுக்கப்புறம் நல்லா ஆறின பின்னாடி ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெட்டணும். வெட்டுறதுக்கு வந்து மெஷினும் இருக்குது, நம்ம கையிலையும் செய்யலாம். வெட்டி நம்ம வந்து நீட்டாக பேக் பண்ணணும். பேக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங்கும் பண்ணணும். இப்போ வீட்டில் எப்படி பண்ணுறதுனா, இப்போ மெஷின் இருக்காது, இப்போ எல்லாத்து வீட்லேயும் மெஷின் இருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் மாவு கலவை பண்ணதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, மாவு கலவை பண்ணுறீங்க, புளிக்க வைக்கிறீங்க, ஒரு 20 நிமிஷம் புளிக்க வச்சதுக்கப்புறம் வெட்டுறீங்க. வெட்டுறதுக்கப்புறம் என்ன பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி கொண்டு வந்துடுறீங்க, பண்ணு மாதிரி. பண்ணு மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அது ஒரு வடிவம் கொண்டு வர்றதுக்காக நீல வடிவமாக நம்ம கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், நீட்டான எண்ணெய் தடவின டப்பாவில் உள்ளே வச்சுறீங்க. உள்ளே வச்சதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும், 30 நிமிஷம் நல்லா பொங்கணும். பொங்க வச்சது தான் நம்ம அடுப்பில் கொடுத்து வேக வச்சு எடுத்துறோம். அடுப்பு இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, பழைய குக்கர் மாதிரி எடுத்துட்டு அதில் ஒரு கால்வாசி மணல் போட்டுக்கோங்க. மணல் போட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு, அது தட்டு தான் இப்போ இந்த குக்கர் மணல் ஒரு தட்டு உள்ளே போட்டு சிம்மில் கேஸில் வச்சுக்கோங்க, சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சுட்டு மேலே மூடி போட்டுருங்க. குக்கர் மூடி போடாமல் ஒரு சும்மா ஒரு தட்டு ஒன்று வச்சுருங்க. தட்டில் வச்சுட்டிங்கன்னா அந்த மணல் வாடை வரும் இல்லைங்களா, மணல் வாடை வந்துருச்சுன்னா உங்களோட அடுப்பு ரெடின்னு அர்த்தம். இப்போ மெஷின்லேயும் அது தான் வரும், இப்போ நீங்கள் அடுப்புலையும் வீட்லேயும் அது தான் பண்ண போகிறீங்க. அந்த வாடை வந்ததுக்கப்புறம், மணல் வாடை ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பண்டு மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் தட்டிலே வச்சு அந்த தட்டு எடுத்து உள்ளே இருக்கிற தட்டில் வச்சுருங்க. இப்போ 2 தட்டு வரும், 1 தட்டு அடுப்புக்கு வந்துடும், 1 தட்டு நீங்கள் செஞ்சது. அந்த அடுப்பில் உள்ள வச்சு சிம்மிலேயே ஒரு 20 நிமிஷம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய பன்னு பிரெட் எல்லாமே ரொம்ப நல்லா வரும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே வெயிட்டும் போடாதீங்க, எதுவும் போடாதீங்க, வெறும் தட்டு வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்து ப்ரௌன் கலர் மரக்கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வைங்க. அப்படி சப்போஸ் அது வரல, உங்களுக்கு வெள்ளையாகவே இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மிலே வைங்க, ஹையில் வைக்கக்கூடாது. சிம்மிலே வச்சிட்டிங்கன்னா உங்கள் ரொட்டியோ ஒரு பண்ணோ எது வேணாலும் ரெடி ஆகிடும். இப்போ வீட்லேயே நீங்கள் வந்து ஹைஜீனிக்காக கூட பண்ணலாம். இப்போ வெளியில் வாங்குறத விட குழந்தைகளுக்கு என்னென்னமோ நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதிலே பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அடுமனை பொருளும் வெறும் மைதாவில் சொல்லியிருக்கோம். இப்போ இதே இது வந்து சிறுதானிய மாவும் கலக்கலாம். இப்போ சிறுதானிய மாவு எவ்வளோ கலக்கலாம்னா, 600 கிராம் மைதா சேர்க்கலாம், 400 கிராம் சிறுதானிய மாவு எதுனாலும் கலக்கலாம். இப்போ அது வந்து 1 கிலோவாயிடும். மற்ற பொருட்கள் எல்லாமே நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், செய்முறையும் இதே தான், வேறு ஒன்றுமே வராது. ஆனால் என்ன, மைதாவோட அளவு கம்மியாகி சிறுதானிய மாவோட அளவு ஜாஸ்தியாகும். இப்போ இதில் வந்து அனாலிசிஸ்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லா நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் ஜாஸ்தி இருக்கும், நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு நிறைய கொடுக்கும், சத்துள்ள பொருளாக்கும். நீங்கள் வீட்லேயே இதையும் செய்யலாம். இப்போ இதே இதை சின்ன சின்ன ரவுண்டாகவும் செய்யலாம், டோனட்ஸ் மாதிரி இப்போ கடையிலலாம் வடை மாதிரிலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணி வீட்டு குழந்தைக்கு சத்துள்ள உணவாக கொடுக்கலாம். இப்போ சிறுதானிய பிஸ்கெட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, குக்கீஸ்னாலும் சரி பிஸ்கெட்னாலும் சரி. இதில் வந்து எல்லாமே முழுமையாக சோளம் அல்லது கம்பு அல்லது திணை அல்லது வரகு அல்லது சாமை அல்லது குதிரைவாளி அல்லது கேழ்வை, எது சிறுதானிய மாவு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, 1 கிலோ எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாவு மட்டும் 1 கிலோ. இப்போ டால்டா பார்த்துட்டிங்கன்னா 400 கிராம் எடுக்கலாம். இப்போ டால்டா இல்லை எங்களுக்கு வெண்ணெய் வேணும், வீட்டில் வெண்ணெய் கூட சேர்க்கலாம், 400 கிராம் வரும். சர்க்கரை வந்து 250 கிராம், அது வந்து நார்மல் சுகர் எல்லாத்துக்குமே அது வந்து அந்த சர்க்கரை சேரும். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 5 கிராம் சேர்த்துக்கணும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பொறுப்பொறுப்பு கொடுக்கறதுக்காக. இதுதான் 4 தான் தேவையான பொருட்கள். வேணும்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், வாசனை பொருள் எசன்ஸ் கொடுத்தோம்னா குழந்தைக்கு நல்லா சாப்பிடுங்க. இந்த பிஸ்கெட்லாம் போட்டோம்னா சிறுதானியங்கள் பிஸ்கெட் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது, கிறிஸ்பியாக இருக்கும், எல்லா நோயாளிகளுக்கும் நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். செய்முறையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன முதலாவது என்ன பண்ணோன்னா, இந்த டால்டா அல்லது வெண்ணெய் நல்லா கட்டி இல்லாமல் தேய்ச்சிக்கணும், நல்ல ஒரு தட்டில் வச்சு வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சர்க்கரை சர்க்கரை பொடியாக போடுங்க. சர்க்கரையாக போடிங்கன்னா அப்படி குருணையாட்டம் இருக்கும், சர்க்கரை பொடியும் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சினா நல்லா வெள்ளை கலராக வரும். வெள்ளை கலராக வந்தோன்னு என்ன பண்ணுங்கள், மாவும் பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லைங்களா
அதை வந்து நல்லா ஜலிச்சுக்கணும். எந்த மாவு யூஸ் பண்ணாலும் நம்ம ஜலிக்கணும். ஜலிச்சாதான் வந்து அது நல்லா இருக்கும். இல்லைன்னா சில டைம் கிரெயின்ஸ் மாதிரி இருக்கும், சில டைம் அந்த ஸ்மெல் வந்துடும். அதனால் ஜலிச்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வெண்ணெய் அல்லது டால்டா போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் ரெண்டாவதாக சர்க்கரை பொடி போடுங்க. சர்க்கரை பொடி போட்டதுக்கப்புறம் சிறுதானிய மாவும் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் நல்லா மாவு கலவை கொண்டு வந்துடுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து உடையும். அப்போ வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், கடினமாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா எண்ணெய் ஒட்டும் நாக்கெல்லாம். அதனால் நல்லா நீட்டாக தருங்க. இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டால்டாவோ வெண்ணையோ உருகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சிறுதானிய மாவு சேர்த்துக்கலாம், டஸ்ட் பண்ணிக்கலாம், தூவிக்கலாம். இதெல்லாம் நல்லா பண்ண மாவு கலவை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச்சு நல்லா கீழே போட்டு நல்லா பரப்பி ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து பரப்பிட்டு அந்த அச்சுக்கள் இருக்கும், டைசருன்னு சொல்லுவாங்க, அச்சுக்கள் விதவிதமாக அச்சிருக்கும். அந்த ஒவ்வொரு ஷேப்பு வடிவத்துலேயும் நம்ம வந்து அச்சுக்கள் எடுத்து நீட்டாக ஒரு தட்டில் வச்சிடணும். வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அந்த தட்டு எடுத்து அந்த குக்கருக்குள்ளே நான் சொன்னேன் இல்லைங்களா, குக்கர் அடுப்பில் எப்படி பண்ணுறதுன்னு, அந்த இதில் வந்து தட்டு மேலே இந்த தட்டையும் வச்சுட்டு சிம்மிலேயே வைங்க. சிம்மிலேயே ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்கள் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும். குழந்தைகளுக்கு இப்போ வேணாலும் இந்த குக்கீஸை வந்து நம்ம கொடுக்கலாம். நீட்டாக ஆரம்பித்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்ம சிறுதானியங்கள் மாவு கடையில் வாங்குறது ஜலிச்சு எல்லாம் பண்ணி நீட்டாக பண்ணோம்னா சத்துக்கள் ஜாஸ்தி இருக்கும். இது முக்கியமானது என்னென்னா, ப்ரெட்டுக்கு இப்போ சாதாரண ரொட்டி பார்த்தீங்கன்னா மைதா இதில் தான் செய்வாங்க. சிறுதானியங்கள் ரொட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்கார்ப்ரேட் பண்ணுறது, அதாவது 60% மைதாவும் 40% சிறுதானியங்கள் மாவும் சேர்த்தும் ப்ரெட்டும் பண்ணலாம். இப்போ குக்கீஸு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முழுமையாக மைதாவே இல்லாமல் முழுமையாக சிறுதானிய மாவுச்சு செய்யலாம். அதனால் அதில் ரொம்ப சத்துக்கள் ஜாஸ்தி இருக்கும். குக்கீஸில் மட்டும்தான் அந்த முழுமையாக சிறுதானியங்கள் மாவு வச்சு செய்யலாம். இப்போ கேக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கேக்குக்கு தேவையான பொருட்கள் வந்துங்க சிறுதானியங்கள் மாவு, கம்பு, எந்த மாவு வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து 300 கிராம் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே போட்டாலும் வால்யூம் வராது, டேஸ்ட்டும் வராமல் போயிடும். மைதா வந்து 700 கிராம் எடுத்துட்டு அதே அளவுக்கு, இப்போ 1 கிலோ இதை எடுத்துட்டிங்கன்னா 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ வெண்ணெய், 20 முட்டை எடுத்துட்டு பேக்கிங் பவுடர் 5 கிராம் 5 கிராம் எடுத்ததுக்கப்புறம் எசன்ஸ் ஒரு 20 ml, எந்த எசன்ஸ் வேணாலும் போடுங்க. ஏன்னா சில டைம் கம்பெல்லாம் போட்டுட்டோம்னா கொஞ்ச நாள் அடித்தாவே ஒரு ஸ்மெல் வரும். ஏன்னா அந்த ரான்சிடிட்டி சிக்கு வாசம், அந்த சிக்கு வாசங்கிறது வந்து ரொம்ப நாள் இந்த மாவை ஸ்டோர் பண்ணோம்னா வரக்கூடியது. ஸோ அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணலாம். பட் இந்த சிறுதானியல் பொறுத்தளவு எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம செஞ்சாதான் அதுக்கு ரொம்ப சத்து ஜாஸ்தி இருக்கும். செய்முறை எப்படின்னா, நம்பர் 1 சிறுதானிய மாவு, மைதா மாவு, வெண்ணெய், இந்த ரெண்டையும் மட்டும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு கலக்கிற மாதிரியே கலந்துக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணுங்க, முட்டையும் சர்க்கரை எசன்ஸு, முட்டை சர்க்கரை எசன்ஸ் மட்டும் நல்லா அடிச்சிடுங்க மிக்சியில். மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா சர்க்கரை கரையுதான்னு கையை வச்சு பார்த்துருங்க. சர்க்கரை குருணை இல்லை அப்படின்னா சர்க்கரை அரைச்சதை வந்து எடுத்து மைதா இதில் கலந்துருங்க. ஸோ 1 2 கலந்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஐஸ்கிரீம் மிக்சர் ஆட்டம் வரும். அந்த கலவை வந்ததுக்கப்புறம் ரொம்ப அடிக்கக்கூடாது, வந்துருச்சோன்னே மிக்சியை நிப்பாட்டிடணும். அதுக்கு ஓவராக அடிச்சிட்டிங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஐஸ்கிரீம் நம்ம பார்த்துருக்கோம், ஐஸ்கிரீம் கலவை வந்ததுக்கப்புறம் மிக்சியை ஸ்டாப் பண்ணி ரெண்டையும் கலவை பண்ணி வெண்ணெய் தடவனை டப்பா, ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு வடிவத்தில் அந்தந்த வடிவத்தில் அந்த டப்பாவில் உள்ளே போட்டு 200 degreesனா நம்ம மைக்ரோவேவ் அவன் வச்சுருக்கிறவங்க 200 degrees centigrade 15 நிமிஷம் வைக்கலாம். இல்லை இந்த குக்கர்லேயே பண்ணலாம். நீங்கள் குக்கரில் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். இந்த பேக்கரி மாதிரி அடுமனை பொருட்கள் வந்து நிறைய இது இதில் பண்ணலாம். கேக்கும் ரொம்ப நல்லா வரும். இப்போ பர்த்டே கேக்கே, பிறந்தநாள் கேக்கே சிறுதானியங்கள் இது வச்சே செஞ்சு கொடுக்குறோம். அதனால் ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுங்கள். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ப்ரெட்டுக்கு நான் என்ன சொன்னேனா, குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் மணல் போட்டுக்கோங்க, தட்டு ஒன்று வச்சுருங்க, மேலே மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட், அதாவது சூடு வரணும். அந்த சூடு வந்தால் தான் மணலோட ஸ்மெல் வரும். இந்த மழை பெஞ்சால் மணல் ஸ்மெல் வர்ற மாதிரி இந்த அடுப்போட சூடு வரணும். அந்த அடுப்பு சூடு வந்துருச்சுன்னா மேல் இருக்கிற தட்டை எடுத்துருங்க. நீங்கள் செஞ்ச பொருளை ஒரு தட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தட்டு எடுத்து உள்ளே இருக்கிற தட்டு மேலே வைங்க. ஏன்னா அந்த மணல் வந்து நம்ம செய்கிற பொருள் மேலே வரக்கூடாது, அதுக்காக அந்த தட்டு வச்சுருங்க. மேலே மூடிய வெயிட்டு போடாதீங்க, மேலே ஒரு தட்டு வச்சுட்டு சிம்மிலே வைங்க. எல்லாமே சாதாரண ரொட்டினாலும் சரி, சிறுதானிய ரொட்டினாலும் சரி, சிறுதானிய குக்கீஸ்னாலும் சரி, எது வேணாலும் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ ப்ரெட்டுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து ரொட்டிக்கு 20 நிமிஷம் வேக வைக்கணும். ஏன்னா ஈஸ்ட் இருக்கிறதுனால நின்று வேகும், அதனால 20 நிமிஷம். கேக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 15 நிமிஷம் போகும், 15 to 20 நிமிஷம் போகும். ஏன்னா சிறுதானியமும் நின்று தான் வேகும். குக்கீஸ்க்கு வந்து வெறும் 15 நிமிஷம் போகும், சீக்கிரமே வெந்துடும். ஏன்னா சின்ன சின்னதாக போடுறோம், 15 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம பிளேட்ஸில் வச்சுக்கலாம். அந்த சிறுதானியங்கள் வச்சு அடுமனை பொருட்கள் நிறைய செய்யலாங்க. அதில் வந்து ரோல்ஸ் இருக்குது, வெஜிடபிள் ரோல்ஸு. அது எப்படி பண்ணணும்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி சதவீதம் மட்டும்தான் மாறும். 70 மைதா 30 இது போடலாம், இல்லை 60 மைதா 40 சிறுதானிய மாவு வச்சு பண்ணலாம். இப்போ முழுமையாக சிறுதானிய மாவு வச்சுட்டிங்கன்னா வால்யூம் வராது, எலும்பாது. அதனால் என்ன பண்ணுறது, இந்த மைதாவை கொஞ்சம் சேர்க்கறதா இருக்கும். செய்முறை இதெல்லாமே சேர்ந்தாங்க. தேவையான பொருட்களும் இது சிறுதானியம் மட்டும்தான் மாறும். இதில் வந்து ரோல்ஸ் பண்ணலாம், சாண்ட்விச்சஸ் பண்ணலாம், டோனட்ஸ் பண்ணலாம், புட்டிங் பண்ணலாம், கேக் விதத்துலேயும் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணலாங்க. இதில் வந்து ஒன்று வெஜிடபிள் ரோல்னு இருக்குது, இப்போ நிறைய ஃபேமஸ். காலையில் பார்த்துட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே அதுதான் நம்ம பண்ணுறோம். சிறுதானியில் வச்சு நம்ம வந்து வெஜிடபிள் ரோலு, சாண்ட்விச்சஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போ சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ சிறுதானிய ரொட்டி எடுத்துட்டீங்க, ரொட்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சைடெல்லாம் கட் பண்ணிடுங்க. இந்த சைட் ப்ரௌன் கலராக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற 3 பீஸ் எடுத்து உள்ளே வந்து நல்லா வெண்ணெய், மிளகுத்தூள், உப்பு இந்த 3 கலந்துட்டு உள்ளே அப்ளை பண்ணிடுங்க, 2 ஸ்லைஸ்க்கு நடுவில். அதுக்கு பேர் தான் சாண்ட்விச். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 கட் பண்ணுங்கள். ஒரு சைடுக்கு வெங்காயம் வைங்க, ஒரு சைடுக்கு வெள்ளரிக்காய் வைங்க, கொஞ்சம் ரிச்சாகவும். என்னென்ன வேணுமோ சார், குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கூட வைக்கலாம், ஃப்ரூட் சாண்ட்விச்னு இருக்குது. ஃப்ரூட்ஸ் கூட நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நீட்டாக 2 கட் பண்ணி கொடுத்துட்டீங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட அது அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ அதே இதில் 2வது வந்து வெஜ் ரோலு. இப்போ ரோல் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ப்ரெட்டுக்கு சொன்ன மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி, ஒரு 50 கிராமில் பால் மாதிரி பண்ணி உருண்டை உருண்டையாக உருட்டி அதுக்குள்ளே கூட நம்ம மசாலா வைக்கலாம். வீட்டில் நம்ம என்னென்ன மசாலா வைக்கிறோமோ அந்த மாதிரி, நான்வெஜ் மசாலா, பிளெயின் மசாலா, ஸ்பைசி மசாலா, எது வேணாலும் உள்ளே கொடுத்து நம்ம பால் மாதிரியும் பண்ணலாம். இல்லை அதை ரோல் மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம பூரி மாதிரி தேய்ச்சிட்டு உள்ளே மசாலா வச்சு அதை ரோல் மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அதை வேகம் வச்சும் எடுக்கலாம், எண்ணெயில் பொரிச்சும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி எல்லாமே கொடுக்கலாம், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிறுதானியங்கள் மாவு தான் முக்கியம் இதில், அந்த எது வேணாலும் கலந்துக்கலாம். இப்போ குக்கீஸே பார்த்துட்டிங்கன்னா, சிறுதானியங்கள் மாவு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பட்டைத்தூள் போடலாம், இல்லை ஏலக்காய் பொடி கொடுக்கலாம். ஏன்னா அதோட ஃப்ளேவர் வந்து இதுக்கும் வரும். இப்போ ரொம்ப நல்லா மூமெண்ட் ஆகுறதே சிறுதானியங்கள் குக்கீஸ் தான். ஸ்பைசி குக்கீஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்ற ஸ்பைசஸ் எதுவும் போடாமல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கூட குக்கீஸ் பண்ணுறோம். அது நிறைய பேரும் வாங்குகிறாங்க, குழந்தைகளும் நிறைய பேர் அதை லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அது இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, மைதா ஏன் யூஸ் பண்ணுறீங்க, யாருமே லைக் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ கடையிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது போகுது. பட் நம்ம சிறுதானியங்களை வந்து நிறைய கொண்டு வரலாம். இப்போ தெரியாதவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு 50% சேருங்க. வால்யூம் நம்மளுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, சத்துக்கள் ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ 70, 30, 60, 40 வால்யூம் இருக்கும், நம்மளுக்கு அந்த வால்யூம் வேண்டாம், நம்மளுக்கு சத்துக்கள் தான் ஜாஸ்தி. ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலேனாவே நம்மளுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், ஒரு 50% போடலாம். 50% சிறுதானிய மாவும், 50% அதாவது 1 கிலோக்கு 500 கிராம் மைதாவும் 500 கிராம் சிறுதானிய மாவும் சேர்க்கலாம். வால்யூம் வராது, பரவாயில்ல, ஆனாலும் ரொம்ப நல்லதும் உடம்புக்கும். அதனால சிறுதானியங்கள் எல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது, இந்த இதுவும் எல்லாமே சேர்த்து 50% கொண்டு வரலாம். இங்கே வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2 நாள் பயிற்சி கொடுக்குறோங்க, 1500 ரூபாய். மில்லட் பேஸ்டில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு, பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சிறுதானியங்கள், மில்லட் ஃப்ளாரை வச்சே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். வேமசில்லி, பாஸ்தா எல்லாமே கொடுக்குறோம். விருப்பமானவங்க இங்கே 2 நாள் பயிற்சி எடுத்துக்கலாம், 1500 ரூபாய். கான்டாக்ட் பண்ணவங்க ப்ரொஃபஸர் அண்டெண்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி சென்டர், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஃபோன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் 0422-66-11-268. மாதத்துக்கு ஒரு ட்ரைனிங் போடுவோம், மில்லட் பேஸ்லேயும் போடுவோம், கன்ஃபெக்ஷனரி போடுவோம், பேக் நிறைய இது இருக்குது. ஆனால் மில்லட் ட்ரைனிங் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டே இருக்கும். ஏஜ் எதுவும் இல்லைங்க, எஜுகேஷன் இல்லை, யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். நிறைய பேர் கலந்து கொண்டு நிறைய இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மில்லட் பேஸ்லேயே. பயிற்சி நடக்கக்கூடிய நாள் வந்து நியூஸ் பேப்பரில் வருங்க, அந்த ஆடை பார்த்துட்டு வந்து.
இதுவரை சிறுதானியங்களிலிருந்து தயாரிக்கப்படும் அடுமனை பொருட்கள் குறித்து விளக்கினார் நமது பல்கலைக்கழக அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் முதுநிலை ஆராய்ச்சி உதவியாளர் பத்மா அவர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் நபார்ட்.
30 ஆண்டுகளாய் கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க, தேசம் செழிக்கும்.
தொடர்வது சிறுதானியங்கள் குறித்த பாடல்.
சிறுதானிய சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. குறுதானிய சாப்பிடுங்க, குறைவில்லா நலம் பெறுங்க. சிறுதானிய சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. நார்ச்சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு, புரதச்சத்து கேழ்வரகில் கிடைச்சிடுங்க, தாய்ப்பாலுக்கு நிகராகுங்க. சிறுதானிய சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. குறுதானிய சாப்பிடுங்க, குறைவில்லா நலம் பெறுங்க. நீரிழிவு நோய் தடுக்கும், மலச்சிக்கல் போக்கிடுமே. இரத்த சோகை ஒழித்திடுமே, எலும்பெல்லாம் பலம் பெறுமே. சிறுதானிய சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. கோடையில் சாப்பிடவே குளிர்ச்சி தரும் கம்பங்கூழ். அதிக புரதம், அமினோ அமிலம், இரும்பு சத்து கொடுத்திடுமே. சிறுதானியம் சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. சைவர்களுக்கு வரமாக விளங்குவது சாமைதாங்க. சரிவிகித அமினோ அமிலம், ஊட்டச்சத்து நிறைஞ்சதுங்க. சிறுதானியம் சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. தேனும் தினை மாவும் தான் வளரும் குழந்தைக்கு நல்லதுங்க. பெருங்குடல் செயல்பாட்டினைதான் சீராக வைக்குமுங்க. சிறுதானியம் சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. உயிர்கொல்லி நோய் விரட்டுமே, ஆரோக்கிய உணவாமே. சிறு குறுதானிய சாப்பிடுங்க, துரித உணவு தவிர்த்திடுங்க. சிறுதானிய சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்த உணவு தானியங்க. கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கு உகந்தது சிறுதானியமே. சிறுதானிய சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. வரகு பனிவரகு குதிரை வாலி சோளம் மக்காச்சோளம் சிறந்ததுங்க. அரிசி கோதுமை தானியத்துக்கு மாற்றான உணவுங்க. சிறுதானியம் சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. சிறுதானியம் பயிர் செய்யுங்க, சுற்றுச்சூழல் காத்திடுங்க. வெப்பமயமாதல் தடுத்திடுங்க, நோயில்லா வாழ்வு பெறுங்க. சிறுதானியம் சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. குறுதானியம் சாப்பிடுங்க, குறைவில்லா நலம் பெறுங்க. தன்னானே தானானே, தன்னானே தானானே, தன்னானே தானானே, தன்னானே தானானே. சிறுதானிய சாப்பிடுங்க, நோயெல்லாம் விரட்டிடுங்க. ஐயா, நோயெல்லாம் விரட்டிடுங்க.
இந்த பாடலை எழுதி பாடியவர் நமது பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் மு. ரா. லதா அவர்கள்.